මීළඟට දොස්තර තුසිතා මන්ත්‍රීතුමිය.
බොහොම ස්තුතියි ගරු මුණාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි. සභාව කල් තැබීමේ විවාදයේදී අද දින සෞඛ්‍ය අමාත්‍යවරයා හා සෞඛ්‍යට අදාළ විෂය යටතේ කතා කිරීමට අවස්ථාවක් දීම පිළිබඳ ඔබතුමාට මම විශේෂයෙන් ස්තුතිවන්ත වෙනවා. ප්‍රථමයෙන්ම මම රාජ්‍ය වෛද්‍ය නිලධාරීන්ගේ සංගමය ගැන කතා කරනකොට මමත් රාජ්‍ය වෛද්‍ය නිලධාරීන්ගේ සංගමයේ හිටපු සාමාජිකාවක් විදියට මේ රාජ්‍ය වෛද්‍ය නිලධාරීන්ගේ සංගමය වෘත්තීය සමිතියක් විදියට ගත්තාම අවුරුදු 98ක ඉතිහාසයක් තියෙනවා. හැබැයි අපේ කාලේ මේ රාජ්‍ය වෛද්‍ය නිලධාරීන්ගේ සංගමය කිව්වහම බොහොම අභිමානවත් වෘත්තීය සමිතියක් විදියට වෛද්‍ය නිලධාරීන්ගේ අයිතිවාසිකම් මේ වගේම ඔවුන්ගේ ඉල්ලීම් වල දිනාගන්න බොහොම සාධාරණීකරණයක් විදියට ආචාර ධර්ම පද්ධතියක් විදියට ගිය නිලධාරීන්ගේ සංගමයක් විදියට බොහොම අභිමානවත් ඉතිහාසයකට උරුමකම් කියනවා. හැබැයි අද මේ ගැන කතා කරනකොට මම හිතන්නේ රජයේ වෛද්‍ය නිලධාරීන්ගේ සංගමය කියන එක දැන් මෑතකදී දේශපාලනීකරණය වෙලා කියලා කිව්වොත් මම හිතන්නේ වඩාත් නිවැරදි. අද මේ වෙනකොට මේ රජයේ නිලධාරීන්ගේ ඒ වෘත්තීය සමිතිය හැසිරෙන්නේ සමහර වෙලාවට මාෆියාවක් වගේ. ඉතින් මේ නිසා අද මේ නොගැලපෙන ආකාරයට හැසිරෙන වෘත්තීය සමිතියක් නිසා මේදී විශේෂයෙන්ම කියන්න ඕනේ අද ජනතාව වගේම එහි සමාජිකත්වයේ අරගෙන ඉන්න ඒ වෛද්‍යවරුන්ගේ සමහර අයගේ අකමැත්තක් තියෙනවා. මේ නිලධාරීන්ගේ මේ තේරී පත් වෙලා ඉන්න නිලධාරීන්ගේ තියෙන අත්නෝමතික ක්‍රියාවලියත් එක්ක මේ අපි දන්නවා ඕනෑම රටක අපේ ලංකාවේ වෘත්තීය සමිතියක් වුණාම ඒ වෘත්තීය සමිතිය රටේ තියෙන අනපනත්වලට කොන්දේසි වලට එකතු වෙලා යන්න ඕනේ ව්‍යාපාරය. අද මේ නීති රෙගුලාසි වලට යටත්වද මේ රජයේ වෛද්‍ය නිලධාරීන්ගේ සංගමයේ යන්නේ කියන එක ගැන අපිට කනගාටුවක් තියෙනවා. මොකද අද මේ වෛද්‍ය නිලධාරීන්ගේ සංගමයේ කියන එක මම විශේෂයෙන් මතක් කරන්න කැමති ගරු මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, මේ රජයේ වෛද්‍ය නිලධාරීන්ගේ සංගමය අද මේ වෛද්‍ය නිලධාරීන්ගේ සංගමයට කියලා අරගෙන ඉන්න වෛද්‍යවරුන්ගේ අවුරුද්දකට රුපියල් 6000ක මුදලක් කපනවා. ඉතින් මේ 6000ක මුදලක් මේ වෛද්‍ය නිලධාරීන්ගේ සංගමයට යනකොට අපි මේ වෙනකොට දැනගෙන තියෙනවා මේක අවුරුද්දක ආදායම මේ සංගමයට තියෙනවා මිලියන 135ක්. එතකොට මෙහිදී මම ලේකම්තුමියට අවධානය කරන්න කැමති මේ විගණනයක්වත් සිද්ධ වෙනවද කියලා මේ එකතු වෙන මුදල් වලින්. හැබැයි මම නම් දකින්නේ මේ නිලධාරීන්ගේ සුභසාධනයට මේ මුදල් වෙන් කරනවට වැඩිය මේ වෛද්‍ය නිලධාරීන්ගේ සංගමයේ ඉන්න නිලධාරී දේශපාලන ක්‍රියාවලියකට තමයි මේ මුදල් වියදම් කරන්නේ. ඒ නිසා මම මේ අවස්ථාවේදී මම කැමති අපේ ලේකම්තුමිය සෞඛ්‍ය අමාත්‍යාංශයේ ලේකම්තුමිය ඉන්නවනම් මේ සෞඛ්‍ය අමාත්‍යාංශයේ ලේකම්තුමිය විදියට මම කැමති සියලුම වෛද්‍යවරුන්ගේ මේ රුපියල් 6000ක් මේ අවුරුද්දට කපන එක එකඟතාවයක් තියනවාද කියලා හොයලා බලනවා නම් වඩාත් උචිතයි කියලා මම මේ අවස්ථාවේදී හිතනවා. ඒ වගේම තමයි විශේෂයෙන්ම මම දැක්ක දෙයක් තමයි රජයේ වෛද්‍ය නිලධාරීන්ගේ සංගමය හැමදාමත් මේ එක්සත් ජාතික පක්ෂ රජයක් එක්ක තමයි මේ විරසක ඇති වෙන්නේ. විශේෂයෙන්ම වෘත්තීය සමිති නායකයෙක් විදියට රජයේ වෛද්‍ය නිලධාරීන්ගේ සංගමයේ නිලතර දරපු පුද්ගලයෙක් විදියට වර්තමාන සෞඛ්‍ය අමාත්‍යතුමා. එතුමා මට මතකයි අපි විශ්වවිද්‍යාලේ ඉන්න කාලේ අපි වෛද්‍ය වෘත්තිය ඉන්න කාලේ එතුමා මේ වෛද්‍ය නිලධාරීන්ගේ සංගමයේ නිරතර දැරුවා. ඉතින්දී බොහොම සුවදත්තේ නිලධාරීන්ගේ ඒ ඉල්ලීම් වලට ඒ වගේම ඒ ඉල්ලීම් දිනාගන්න ලොකු මෙහෙයක් කරපු වෘත්තීය සමිතියක් අද අපේ එක්සත් ජාතික පක්ෂයේ රාජිත් සේනාරත්න අමාත්‍යවරයා සෞඛ්‍ය අමාත්‍යවරයා විදියට පත් වුණා. හැමදාම මේ වෛද්‍ය නිලධාරීන්ගේ සංගමයේ ණයට අඳුකොළ වගේ මේ අමාත්‍යවරයා එක්කම තමයි හැප්පෙන්නේ. මම විශේෂයෙන්ම දැක්කා සෞඛ්‍ය අමාත්‍යවරයා විදියට අර දින 52ක රාජිත් සේනාරත්න ඇමතුමා ඉවත් වෙලා ඉන්නකොට වෛද්‍ය නිලධාරීන්ට ලොකු බියක් තිබ්බා. රාජිත් සේනාරත්න ඇමතුමා නැවතත් අර ජනාධිපතිතුමා හිටපු ජනාධිපතිතුමා අගමැතිතුමා කරාම රාජිත් සේනාරත්න ඇමතිතුමා ආයේ ගිහිල්ලා එතන සෞඛ්‍ය අමාත්‍යවරයා වේවි කියලා. ඒ නිසා නොයෙකුත් බලපෑම් එක්ක අමාත්‍යාංශයේ විවිධ අවස්ථාවල සාකච්ඡාවට තිබ්බා. මම හිතන්නේ මට තේරෙන්නේ නැත්තේ ඇයි මේ රාජිත් සේනාරත්න සෞඛ්‍ය අමාත්‍යතුමාටම මේ වෛද්‍ය නිලධාරීන්ගේ සංගමය බයයි කියන එක. එකට මං හිතන්නේ එකක් තමයි එතුමා මේ අධ්‍යක්ීමත් එක්ක වෛද්‍යවරයෙක් වගේම දේශපාලනයේ හොඳ පන්නරයක් ලැබපු අමාත්‍යවරයෙක් විදියට ඒ ලැබපු අධ්‍යක්ීම එක්ක වෛද්‍ය නිලධාරීන්ගේ සංගමයට මේ ඔවුන්ගේ අත්නොමතික ක්‍රියාවලට හැසිරෙන්න අමාරු. විශේෂයෙන් මම මේ අවස්ථාවේදී මූලාසනාරූඪ ගරු මන්ත්‍රීතුමනි මේ වෛද්‍ය නිලධාරීන්ගේ හැසිරීම ගැන කතා කරනකොට සමහරලාට මේ නිරතර ධර්ණ අය ඔවුන්ගේ ඉල්ලීම් සඳහා මේ ඉල්ලීම් දිනා ගන්න සමහරලාවට ජනතාව තමයි අපේට පාවිච්චි කරන්නේ. ඉතින් මේ අවස්ථාවේදී ජනතාව පත් වෙන අපහසුතාව ගැන කතා කරනකොට අද මම හිතන්නේ මේ ඉල්ලීම ඉදිරිපත් කරපු මේ ඉල්ලීම මේ සභාවට යෝජනා කරපු ඒ මහජන නියෝජිතවරියත් සමහර වෙලාවට ඔවුන්ගේ මේ ක්‍රියාකලාපය ගැන කලකිරීමකින් ඉන්නේ. මොකද අපිට අපේ රෝගීන් අපේට තියාගෙන ඔවුන්ගේ ඉල්ලීම් දිනා ගන්න කරන අත්නොමතික හැසිරීමත් එක්ක මම හිතන්නේ මෙතන ඉන්න මහජන නියෝජිතවරු 225 දෙනාගෙන් එක්කෙනෙක්වත් එකඟ වෙන්නේ නැහැ කියන එක මට විශ්වාසයි. මොකද මේ වෛද්‍ය නිලධාරීන්ගේ සංගමේ එක්තරා කොටසකට සීමා වෙච්ච තීන්දුව තීරණත් එක්ක මේ ගන්නා වූ අත්නොමතික ක්‍රියාවලියත් එක්ක අපි දන්නවා සමාජයේ ඉන්න බොහොම අන්ත අසරණ ලෙඩ්ඩු බොහොම අසීරුතාවයට පත් වෙලා තියෙනවා. ඒ නිසා ඔවුන් මේ ඉල්ලීම් දිනා ගන්න මේ අසරණ රෝගීන් අපේට තියාගන්න එක නම් මං හිතන්නේ මෙතන ඉන්න අපි 225 දෙනාම අනුමත කරන්නේ නැහැ කියලා මම මේ අවස්ථාවේදී මේ ගරු සභාවට දැනන්න කැමතියි. ඒ වගේම අද මේ වෙනකොට සෞඛ්‍ය අමාත්‍යවරයා විදියට අද මේ 2015 පස්සේ අද අපි පුද්ගලයන් 1000කට ඇඳන් 3.5ක් වන පරිදි රජයේ රෝහල් 613ක් මේ වෙනකොට පැවතිලා තියෙන අවස්ථාවේදී 2018 වසර අවසානය වෙන විට පුද්ගලයන් 1035 දෙනෙකුට එක සුසුකාම් ලත් වෛද්‍යවරයෙක් ලබා දීලා තියෙනවා. ඒ වගේම පුද්ගලයන් රෝගීන් 599 දෙනෙකුට එක් හෙදියක් බැගින් රජයේ රෝහල් වලට අනුයුක්ත කරලා තියෙනවා. අද මේ සෞඛ්‍ය ක්ෂේත්‍රයේ මේ සේවය ලබා දෙනකොට විශේෂයෙන්ම සඳහන් කරන්න කැමති හදිසි ප්‍රතිකාර ඒකක පාසුකම් වැඩි දියුණු කරලා මේ වෙනකොට මූලික ප්‍රතිකාර ඒකක වැඩි දියුණු කරලා රාජ්‍ය සේවයේ සෞඛ්‍ය ක්ෂේත්‍රයේ ඉහළටම ගෙනල්ලා තියෙන මොහොතක අපි මං හිතන්නේ වැඩියෙන්ම කතා කරන්න ඕනේ අද මේ වෙනකොට කවුරුත් කතා කරන වකුගඩු රෝගය ගැන කතා කරනකොට අපි දන්නවා වකුගඩු රෝගීන් ගැන විශේෂ අවධානයක් යොමු කරලා තියෙන මේ මොහොතේදී අපි කතා කරන්න ඕනේ මේ වැඩියෙන්ම අවධානම් මේ කලාප ටික අඳුරගෙන විශේෂ වකුගඩු ඒකක පිහිටලා තියෙනවා. ඒ වගේම රුධිර කාන්දුකරණේ මේ රුධිරේ ඉවත් කරන මේ කාන්දුකරණයත් එක්ක අද විශාල පහසුකම් ටිකක් සලස්සලා තියෙනවා. ඒ වගේම තමයි මූලාසනාරූඪ ගරු මන්ත්‍රීතුමනි විශේෂයෙන්ම කියන්න ඕනේ ඩෙංගු රෝගය ගැන ගත්තාම අද අපි බොහෝ නවීකරණයත් එක්ක මේ ඩෙංගු රෝගය ඩෙංගු මරණ සංඛ්‍යාව අඩු කරගෙන මේ ඩෙංගු විශේෂ ඒකක විදියට IDH රෝහල ඒ වගේම සමහර මූලික රෝහල් මේ ඩෙංගු ඒකක විදියට හොඳ මනා ක්‍රියාකාරීත්වයෙන් නියම විදියටම ඩෙංගු පාලනය කරලා මරණ සංඛ්‍යාව අඩු කරගෙන තියෙනවා. ඒ නිසා අද අපිට සෞඛ්‍ය ක්ෂේත්‍රයේ ලොකු ප්‍රගතියක් ඇති වෙලා තියෙනවා. විශේෂයෙන්ම ප්‍රගතිය ගැන කතා කරනකොට හෘද රෝග, දියවැඩියාව සහ පිළිකා වැනි බෝ නොවන රෝගවල ශීඝ්‍ර ඉහළ යාම සලකා බලමින් බෝ නොවන රෝග සඳහා රෝග නිවාරණ කටයුතු වෙනුවෙන් විශාල මුදලක් වෙන් කරලා තියෙනවා. මේක තමයි අපෙන් වෙන්න
ඕනේ.
විශේෂයෙන්ම මම මේ අවස්ථාවේදී කියන්න කැමති මේ අපිට මම මේ අවස්ථාව අපි විශේෂයෙන් අවධානය යොමු කරන්න ඕනේ මේ බෝ නොවන රෝග අඩු කිරීම සඳහා අපිට ලබා දෙන ප්‍රතිපාදනවල මම මේ අවස්ථාවේ සෞඛ්‍ය අමාත්‍යතුමාගේ අවධානය යොමු කරන්න කැමති. පෙර මීට අවුරුදු 10කට කලින් ලබා දුන්නට වැඩිය අපිට ප්‍රතිපාදන අඩු වෙලා තියෙනවා. මොකද අපි ප්‍රතිකාරයට වැඩිය නිවාරණය කියන එක තමයි අපේ අපේක්ෂාව. මගේ අත්දැකීම අනුව වෛද්‍ය ශාස්ත්‍රයේ හිටපු නිලධාරියෙක් විදියට නිවාරණයත් එක්ක යන ගමනේදී මීට වඩා ලොකු මෙහෙයක් කරන්න අපිට අවස්ථාව ලැබෙනවා. අවසාන වශයෙන් මට මේ අවස්ථාවේදී මූලාසනාරූඪ ගරු මන්ත්‍රීතුමනි සෞඛ්‍ය අංශයේ විසින් ක්‍රියාත්මක කළාද විවිධ සටහන් වැඩසටහන් වල ප්‍රතිඵලයක් ලෙස 2018 වසරේදී ලෝක සෞඛ්‍ය සංවිධානයේ විසින් ශ්‍රී ලංකාව රුබෙල්ලා සහ සංජානනීය රුබෙල්ලා කන්ජෙන්ටල් රුබෙල්ලා සහ ඒ සහලක්ෂණයේ ප්‍රමාණවත් ලෙස පාලනය කිරීම පිළිබඳ මේ ලෝකයේ අපි පිළිගත් රටක් විදියට එතුමා සම්මාන ලැබුවා. ඒ නිසා මං හිතන්නේ විවිධ අඩුපාඩු කම් මැද්දේ අද අපේ ලෝකයේ සෞඛ්‍ය අතින් බොහොම දියුණු රටක්
විදිහට
මේ අවස්ථාවේදී විශේෂයෙන්ම මේ GMO එක ඒ කියන්නේ වෛද්‍ය වෘත්තිකයන්ගේ මේ සංගමයේ ගෙන යන ක්‍රියාවලිය ගැන මම බොහොම කනගාටුව ප්‍රකාශ කරමින් ඔබතුමාට කාලය ලබා දීම පිළිබඳ ස්තුතිය ප්‍රකාශ කරනවා.
බොහොම ස්තුතියි ගරු වේලෙන්දරන් මන්ත්‍රීතුමා.
සභිකේ තලමේ දාංගම් ගෞරව උරුපිනවර්களே இன்றைய சுவாரத்துறையோடு தொடர்பட்ட இந்த விவாதத்தில் பேச கிடைத்த வாய்ப்புக்கு நன்றிகள். உண்மையிலே இன்று அரசு ஒசுசல பற்றி பேசப்படும் பொழுது அமைச்சர் அவர்களுடைய களத்துறை மாவட்டத்திலே 19 அரசு ஒசுசல நிறுவனங்கள் இருக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட 600,000 மக்களை கொண்ட மட்டக்களப்பு மாவட்டத்திலே இதுவரை ஒரு அரச ஒசுசல நிறுவனம் திறக்கப்படவில்லை. அங்கு வந்து பார்த்து சென்றார்கள். இந்த 4.5 வருடத்திலே பார்த்து சென்று பார்த்துவிட்டு போன விஷயங்கள் தான் கூடுதலாக இருக்கின்றன. பட்டதாரிகள் கூட 1,500 பேர் 180 நாட்களாக வீதியிலே கிடந்தார்கள். இங்கிருந்து ஒரு அரசாங்கம் சார்பான குழு வந்து பார்த்துவிட்டு தான் சென்றது. எதுவுமே நடக்கவில்லை. இதுபோன்றுதான் இந்த அரச ஒசுசல. இந்த மாவட்டத்திலே ஒரு அரச ஒசுசல கூட திறக்கப்படவில்லை. ஆனால் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டன. வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் வழங்கப்பட்டதாகவே இருக்கின்றன. அங்கு எதுவுமே நடைபெறவில்லை. இந்த கொழும்பை எடுத்துக்கொண்டால் 40 அரச ஒசுசல நிறுவனங்கள் இருக்கிறது. களத்துறையிலே 19 அரச ஒசுசல இருக்கிறது. ஆனால் அந்த மட்டக்களமானது ஒன்று கூட இல்லை. இது மாத்திரமல்ல, இன்று மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு போதனா வைத்தியசாலை. கௌரவ உறுப்பினர் அவர்களே, திருவோணமலை அம்பாறை மட்டக்களப்பில் இருக்கின்ற 3 மாவட்டங்களிலும் இருக்கின்ற ஒரே ஒரு போதனா வைத்தியசாலை, வைத்திய மாணவர்கள் பயிலுகின்ற இந்த போதனா வைத்தியசாலை எடுத்துக்கொண்டால், 2015 9 மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக அந்த வைத்தியசாலை தொடர்பான குறைபாடுகளை நாங்கள் கூறி வருகிறோம். ஆனால் அது செவிடன் காதிலே சங்கூதுகின்ற நடவடிக்கையாகத்தான் இருக்கின்றன. ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலும் சுகாதார அமைச்சு தொடர்பான விவாதங்களில் பேசும் பொழுதோ எங்களுக்கு அதற்கான பதில்கள் அந்த நேரத்தில் தரப்படும். அது பதில்களாகத்தான் இருக்கும். அது அங்கு எந்த நடவடிக்கைகளும் அங்கு முன்னேற்றப்படுவதில்லை. இன்று அந்த போதனா வைத்தியசாலை எடுத்துக்கொண்டால், அந்த போதனா வைத்தியசாலையிலே 56% வைத்தியர்கள் தான் வேலை செய்கின்றார்கள். 166 வைத்தியர்கள் அங்கு வேலை புரிகின்றார்கள். 100க்கு பார்த்தால் 56% வைத்தியர்கள் தான் எங்கள் சேவையிலே ஈடுபடுகிறார்கள். இது மாத்திரமல்ல, அங்கு வேலை புரிகின்ற சிற்றூழியர்களுடைய நியமனம், இந்த சிற்றூழியர் நியமனத்தை எடுத்துக்கொண்டால், முன்னாள் சுகாதார பிரதி அமைச்சர் கௌரவ பைசல் காசிம் அவர்கள், தற்போதைய அரசாங்கத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற அமைச்சர் அவர்களுடைய மாவட்டத்திலிருந்து 17% சிற்றூழியர்கள் மட்டக்களப்புக்கு வருகிறார்கள். புலனறுவை மாவட்டத்திலிருந்து 22% சிற்றூழியர்கள் வருகிறார்கள். ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தை அதை அண்டிய பகுதிகளிலே ஏனைய மிகுதியான சிற்றூழியர்கள் அங்கே இருக்கிறார்கள். 40% சிற்றூழியர்கள் அம்பாறை மாவட்டத்தில் இருந்து 17% புலனறுவையில் இருந்து 22% சிற்றூழியர்கள் வருகிறார்கள். இதுல 90% தமிழ் தெரியாது, தமிழ் பேச முடியாது. அங்கு வருகின்ற நோயாளிகள் 90% சிங்களம் தெரியாது. இது எல்லாம் அரசியல் நியமனங்கள், அரசியல் நியமனங்கள் கூட வழங்கப்பட்டவை. இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய வைத்திய பணிப்பாளரிடம் கேட்டால் அவர் சொல்லுகின்ற மிகப்பெரிய குறைபாடே, ஐயோ இந்த வைத்திய சிற்றூழிகளை வைத்துக் கொண்டு நிர்வாகத்தை நடத்த முடியாமல் இருக்கிறது. வேற மாவட்டங்களில் இருந்து அவர்கள் நேரம் தாமதித்து வருகிறார்கள் கடமைக்கு. அதே வேளையில் நேரத்தோடு அவர்கள் சென்று விடுகிறார்கள். மொழி சார்ந்த பிரச்சனை இருக்கின்றது. அந்த மாவட்ட மட்டக்களப்பு மாவட்டத்திலே எத்தனையோ பிள்ளைகள் படித்து முடித்துவிட்டு சகல தகமைகளோடும் இருக்கும் பொழுது இன்று அரசியல்வாதிகள் அல்லது அமைச்சர் எந்த மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறாரோ அல்லது எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவரோ அந்த மாவட்டத்தில் இருந்து அந்த நியமனங்கள் வழங்கப்படுகிறது. 2015 வரவு செலவு திட்டம், 16 வரவு செலவு திட்டம், 17 வரவு செலவு திட்டம் என்று ஒவ்வொன்றுக்கும் வாக்களித்தவர்களை நானும் ஒருவேன். பல பல பலருடைய பெயர்களை நாங்கள் முன்மொழிந்தோம். இந்த அரசுக்கு ஆதரவு வழங்கும் பொழுது சுகாதார தொண்டர்கள், கிழக்கு மாநிலத்தில் 10 வருஷத்துக்கு மேலாக வேலை புரிந்த சுகாதார தொண்டர்களுடைய லிஸ்ட், அதாவது விண்ணப்பங்களை கொடுத்தோம். நாலு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிந்ததுக்கு அமைய அந்த மாவட்டத்தில் 15 டெங்கு ஒழிப்புக்குரியவர்கள் போடப்பட்டிருக்கிறார்கள். அந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த 4 வருட காலத்தில். மற்றபடி எந்த நியமனங்களும் வழங்கப்படவில்லை. ஏனைய அமைச்சுக்கள் தொடர்பாக இவ்வாறுதான் இருக்கின்றன. வடக்கு கிழக்கில் என்று பார்த்தீர்கள் என்றால் காலி மாவட்டத்தில் இருந்து அங்கு சாரதி உட்பட, அலுவலக ஊழியர்கள் உட்பட பிரதேச செயலகங்களுக்கு மாவட்ட செயலகங்களுக்கு வருகின்ற நிலைமை இருக்கின்றது. இதுதான் நிலைமை. இந்த நிலைமைதான் இன்று மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கிழக்கு மாகாணத்திலே இருந்த ஆட்சியின் போது வழங்கப்பட்ட நியமனங்களிலே இந்த தமிழ் சுகாதார தொண்டர்கள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டார்கள். ஒரு பொலிட்டிக்கல் பாடி கிழக்கு மாகாணத்தில் இருந்த பொழுது, அந்த கிழக்கு மாகாணத்தை ஆட்சி செய்த பொழுது அங்கு வழங்கப்பட்ட நியமனங்கள் எல்லாம் 100% அரசியல் நியமனங்களாகவே இருந்தன. கஷ்டமான சூழலில் தாதியர்கள் செல்வது, தாதியர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு செல்கின்ற சூழலில் அவர்களுக்கு உதவியாக 5-10 வருடங்களாக வேலை செய்த இந்த சுகாதார தொண்டர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள், மாகாணத்தில் புறக்கணிக்கப்பட்டார்கள் என்று அதை நாங்கள் மத்திக்கு அனுப்பினோம். அங்கும் அவர்கள் ஈடுபடவில்லை. இந்த நிலையிலே இப்பொழுது வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் சிற்றூழியர்களால் 40% மேற்பட்டவர்கள் அங்கு வந்து கடமை புரிகின்றார்கள். இவர்களை கொண்டு எவ்வாறு அந்த வைத்திய சாலை நிர்வாகத்தை நடத்துவது என்பது அங்கு ஒரு பாரிய சிக்கலாக இருக்கின்றது. இது மாத்திரமல்ல, மோச்சரி மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற போதனா வைத்திய சாலை மோச்சர் கட்டப்பட்டு அது இடைநடுவிலே இருக்கின்றன. அந்த மோச்சரி முழுமை வரவில்லை. கடந்த ஏப்ரல் 21 நடந்த குண்டு தாக்குதலிலே சியோன் தேவாலயத்திலே 29 மேற்பட்டவர்கள் இறந்து போனார்கள். அவர்களுடைய உடலங்களை வைப்பதற்கு கூட அங்கு இடம் இல்லாமல், அந்த மோச்சரியில் இடம் இல்லாமல் வெளித்தரைகளிலே அந்த உடல்கள் போடப்பட்டிருந்தன. ஒரு போதனா வைத்தியசாலை 600,000 மேற்பட்ட மக்களை கொண்ட ஒரு மாவட்டத்து வைத்தியசாலை மோச்சரி எடுத்தால் ஒரு சிறு அறை, ஒரு 5 உடலங்களை கூட வைத்து பராமரிக்க முடியாத அசௌகரியமான சூழ்நிலை, அது நடைபெறவில்லை. அது மாத்திரமல்ல,
உறுப்பினர் அவர்களே உங்களுடைய நேரம்,
மருத்துவ களஞ்சிய வசதி மருத்துவ களஞ்சிய வசதிக்கான கட்டிடம் கூட கட்டப்பட்டு இடைநடுவில் கிடக்கிறது, அது கூட முழுமையாக முடிவு பெறவில்லை. அவ இந்த நிலையிலே இந்த போதனா வைத்திய சாலையை நடத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய சிரமம். கழிவகற்றுகின்ற முறைமை கூட, அதுக்குரிய இயந்திரங்கள் கூட சரியான முறையில் இல்லாத நிலைமையை நாம் அங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்திலே அமைச்சர் அவர்கள், சுகாதார அமைச்சர் அவர்கள் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். பெருமணி ஆணையை பூனையாக்குவோம் என்பது, பூனையை ஆணையாக்குவோம் என்பது இங்கு ஒன்றுமே நடைபெறவில்லை. வெற்றி பேச்சுக்களாக இருக்கின்றன. இது நடைமுறைக்கு வர வேண்டும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற கிராமிய வைத்தியசாலைகள் எந்த வசதிகளும் இல்லாமல் சில வைத்தியசாலைகள் ஒரு வைத்தியரோடு இயங்குகிறார். கடந்த வருடம் 22 பேருக்கு மேற்பட்டவர்கள் வனஜீவராசிகளால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள். கரடியனாறு, சந்திவழி, நாவக்காடு, மகளிடத்தீவு, எத்தனையோ வைத்தியசாலைகள் வைத்தியர்கள் இல்லாமல் ஒரு வைத்தியரோடு, ஒரு சில தாதிமாரோடு, சரியான பகுதி எவ்வளவு இல்லாமல் இந்த வைத்தியசாலையில் இயங்குகின்றார்கள். இதை நீங்கள் வந்து பார்க்க முடியும். அங்கு நகர்ப்புறங்களை அண்டி தான் அங்கு வேலைகள் நடைபெறுகின்றன. நியமனங்களாக இருக்கலாம், அல்லது வைத்தியசாலை அபிவிருத்திகளாக இருக்கலாம். குறிப்பாக கிழக்கு மாநிலத்திலே, மட்டக்களப்பு மாவட்டத்திலே தமிழ் பகுதிகள் அண்டிய பகுதிகள் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டு வருகின்ற நிலைமைதான் இருக்கின்றது. இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாது விடின் சுகாதார அமைச்சர் அவர்கள் அல்லது அந்த குழுவினர் எங்களுடைய பகுதிகளுக்கு வந்து நேரடியாக கள விஜயம் செய்ய வேண்டும். நாங்கள் அழைத்துச் செல்ல தயாரா இருக்கின்றோம் அந்த இடங்களுக்கு. பெருமதியான உயிர்கள், வனஜீவராசிகளின் தாக்கங்களுக்கு உட்பட்டு, யானை தாக்கம், பாம்புக்கடி என்று தாக்கங்கள் உட்பட்டு கிராமிய வைத்தியசாலைகளுக்கு கொண்டு வரும் பொழுது வழியிலே அந்த உயிர்கள் பிரிந்து விடுகிறது. ஒழுங்கான வைத்திய வசதிகள் இல்லை, வைத்தியர்கள் இல்லை, தாதியர்கள் இல்லை, ஒழுங்கான அம்புலன்ஸ் வசதி கூட இல்லை. இவ்வாறான நிலைமையில்தான் அந்த வைத்தியசாலையில் இயங்குகின்றது. கடந்த 3 தசாப்தால யுத்தத்தில் முழுமையாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகள், வைத்தியசாலைகள் தங்களுடைய பகுதிய வளங்களை இழந்திருக்கின்றன. இதே நிலைமைதான் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த விடயத்திலே கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். கிராமிய வைத்தியசாலைகள், கதிரவழி வைத்தியசாலை கிட்டத்தட்ட 600 சதுர கிலோமீட்டர் கொழும்பு மாவட்டத்தின் நிலப்பரப்புக்கு அண்மித்த நிலப்பரப்பை கொண்ட அந்த பகுதி வைத்தியசாலையில் ஒரு வைத்தியர், இரு வைத்தியர் நிலைமை இருக்கின்றன. அந்த வைத்தியசாலை இதே நிலைமைதான். மாற்றி அமைக்கப்பட வேண்டும். ஆனால் எப்படியோ 4.5 வருடம் கடத்தப்பட்டிருக்கிறது என்பதான் உண்மை.
கௌரவ உறுப்பினர் உங்களுடைய நேரம் முடிவு.
நிறைய பேர் இருக்காங்க,
நிறைய நேரம் தந்திருக்கிறேன் நான் உங்களுக்கு.
என்னடா நிறைய பேர் பேசலாம் பேசலாம்.
நான் உங்களுக்கு கூடுதலா 5 நிமிஷம் தந்தேன், கூடுதலா 5 நிமிஷம் தந்திருக்கிறேன். கௌரவ விஜயபால ஹெட்டியாராஜ் மந்திரித்துமா
உலாசனே கௌரவ மந்திரித்துமணி சாத்துட்டு வேணும். அது இதாமத் வெதகத் கல்தபீமே யோஜனாவுக்கிட்ட கருணு தாக்குப்பான். முகத மேக சௌக்கியா தேசிய வைத்திய போஷண அமாத்திய கரு ராஜித சேனாரத்னமெத்துமாட்ட விஸ்வலா கணிப்பு ஆசீர்வாதியாக்குனா மேக தமாய் அற இல்லகென கணமாய் கீழகியானி மே வேணக்கோட்ட மே யோஜனாவ கினாப்பு வைத்திய ஜெயராஜ் வைத்திய பிரணாந்து புள்ளே சுதாசனி பிரணாந்து புள்ளே மெத்தினியாத் தெம் மே சபாவினே கதாகல் லகிய ஜெயந்த சமரவீர மெத்துமா எத்துமா மே சபாவட்ட எனக்கொட்ட கரு சௌக்கிய அமாத்தியவரையா ஒய் கஹாப்பு பிரசன் சியாலட்டம் உத்தர தீலகி எத்துமா உத்தர துண்ட பாசே அவில்லா கரு அமாத்தியத்துமா மேவிலாவே சௌக்கிய உபதேசக்காரக சபாவே பூலாசனியராங்க இன்னக்கொட்ட எத்தனை அது சாக்சாவது ஆகின தீனோ மெத்தனை அவில்லா பத்துரு அன்னார பாலு கிவல்ல வளம்பி தின வகை ஜெயந்த சமரவீர மெத்துமா பிரகாசக்கர மாம் வீலேந்திர மந்திரித்துமாட்ட விசேஷம் கருணு கீபி அக்கியனும் எத்துமா அது மே விதியட்ட பிரகாசக்கராட்ட டிஎன்ஏ சம்விதானே அது இத்தாமத் பெஹதிலுவ மே ஆண்டு வெட பிலுவல சனாத கல்ல தீனோ ஈய தவத் கதாக்கரன்னது யாக்னே தமுன்னான்சி கியான எக்கெனெக் வித்தராய் மதக தியாகன் மெத்துமா கியனோ முகுத் கல்ல நெத்திலு எராவு ரோஹல்ட வித்தராக் பில்லியன டெகாக் சம்பத் தீல பிப்ரவரி மாச பட்டம் கத்தா தாக்சி பிதி கியான்னி ஏ வித்தராக் நெமே அனித் ரோஹல் வல்ட அவசிய பாசுகம் தீல தீனோ தமுன்னான்சி கியனோ வேனேவாய் முகுத் கல்ல நெத்திலு ஆக்சிடென்ட் சர்வீஸ் ஆ கியானே ஹதிசி பிரதிகார ஏககයක් ලබා දීලා තිනෝ නැත්නම් නැහැ කියන තමුන්නාංශි
ගරු මන්තු
පෙබරවාරි මාසයේ ඉරාවුර වල ආරම්භ කරාද නැත්ද කියන එක දැනගන්න කැමැති
ඔව් වීරේන්ද්‍ර
උරිපිනර් අවර්ගලේ
ඔව් සොලඟ
ගෞරව උරිපිනර් අවර්ගලේ
ප්‍රශ්නයක් විතරයි
නීගල් කූරිය ඒරාවුර වෛද්‍ය ශාලේ என்பது නගරයන්ඩියද நகர்ப்புறம் 100% நகரேண்டிய பகுதி. நான் பேசிய கரடியனாறு மகளிர் தீவு இல்ல நீங்கள் பகுதி
என்னால் பலாத் சபாவில சியலும கிராமிய ரோஹலட்டு ரோஹல் வெளிட்ட உத உபகார கல்மனா கருணே நோக்கிரியும் சம்பந்தம் அப்படிதான் பலாகண்டோட பலாத் சபாத்துக்கு அப்பே பலே நிமி பலாத் சபாத்தி பூணி இவிதராக் நிமே ஒவ்வொத்துமா கேனோ அனித் அமாத்தியான் மா அதிகரணா பந்தனாகார அமாத்தியான் அதீக்ஷண மந்திரி இவரே ஹட்டியட பேதிலோ கேனோ பௌகிய சத்திய மம பௌகிய சத்தி துணகடி இல்ல மம கியா மதகத்தி ஆகன்ன அதிகரண கலா போல பில்லியன் 1500 தீல தீனோ முலத்திவ் அதிகரணிய கிளினோச்சி அதிகரணியட யாபனேட மான்குளம் போல கீழ பலன் மேம ஹதலத நெத்த கியலா மம எஸ் தக்கின் தக்கபு தேவல் தமிழ்நாசி கிவோ பலன் கேள மம தக்கல தமாய் கியானே மில்லியன் 1500 கே வகரு தலதாத்து கோர்ல மேத்தினிய ரணில் விக்ரமசிங்க மேத்துமாகே நாயகத்த யட்டதே ஏ பிரதேச வல்ட தீல தீனே நிசா தேவல் சித்த வேணோ அபி பிலிகன்னு அடுபாடு கம் திவேனோ அவருது விசாக் பாலனை கருப்பு ஆகிய அடுபாடுக்கம் அவருது ஹத்தரின் சம்பூர்ண கரான பே சௌக்கிய சேஸ்திரே கடா வெட்டணும் கடா வெட்டினோட பகுகிய காலே மே காலே மே அவருது பகட்ட சௌக்கிய மாத்தே துமா கருப்பு சேவைய அப்படி பெஹதிலோ பிலிகண்டோன எக் ரோஹல்ல அந்தகட்ட புத்கலின் திமிச்ச சங்கே 48382 அது ஏக அடுவெல தீனோ எக் வைத்தியவரி கூட புத்கலின் சங்கியாவ 10348 வேணுகொட திபுனே மேக 2013 கொட வேணுகொட எத்தகொட்ட 2018 வேணுகொட 1035 தக்கா கிஹில தீனோ இத்தோட எக்கேதியகட அயத் புத்கலிங் 1988 ஆரம்பித்துனி அது 599 சமஸ்த ரோஹல் சங்கியாவது 613 பவட பத்தெல தீனோ துங்குணியாக் பெல தீனோ 48 நிதாசம் பசே எத்தகொட்ட மே சந்தா வைத்தியவரும் பத்கரானி கவுது ஒய் ஜிஎம் ஒய்க தமாய் தமிழ்நாசிலாட வைத்தியவரும் நெத்தம் ஒய் கடையான ஒய் ஏகாபாத் விபக்சர கடையான ஏ ஆயிட்ட யான் காமிய ரோஹல் வைட்ட யவன் ஏ ஆய ஏக ஏகாதிகாரி அத்தீனோ அப்படி கியனோ தமிழ்நாசே சட்டங்கர நேவெனுவே தமிழ்நாசிலாட தீபு சம்பத் தமிழ்நாசிலாட தீபு பிரதிபாதன ஏக்கம தமிழ்நாசிலாட தீபு வைத்தியவரு ஹெதியோ கேன் அண்டன் ஒனினே ஏ ஹெதியோ லபா கண்ணே ஒய் ஆகாரியட கியன தமிழ்நாசில உர்த்திய சமிதி கண்டாயமா கிண்ண இவதேன இசா ஏவட்ட சோதனா கரணோ மிசா மே துளிங் மைத்தன்னே அனவாச்ச தென் சௌக்கிய சேத்ரி கடா வெட்டிலாலு தென் பலன் இத்தாமத் பெஹதிலோ மட்ட கியான புலுவாம் கரு முலாசனி மந்திரி துமனி மகேலங்க தீனா முழு சௌக்கிய சேஸ்திரே துல வியதம் கரப்புவா விசேஷம் 2013 வெனக்கொட்ட அப்படி தாண்டவா முழு சௌக்கிய வியதம தள தேசிய நிஷ்பாதித்தேன் துமன் 1.34 அப்ப என்ன 1.34 2013 1.25 2012 1.13 ஏ தத்திர திபிச்ச 2015 வெனக்கொட்ட 1.62 மிக வெடி வெல தீனோ 2010 வெனக்கொட்ட 1.58 2017 වෙනකොට 1.47ට 2018 වෙන 1.55 එකට පැහැදිලි වෙනසක් දළ දේශීය නිෂ්පාදිතයෙන් මේ තරම් සෞඛ්‍ය ශේෂ්‍යයට වියදම් ප්‍රමාණය ගත්තොත් මිලියන 218462 2018 මතක තියාගන්න 2014 අපි දන්නවා 138403 ඔන්න ගානේ වෙනස ඩබල් වෙලා තිනවා සෞඛ්‍ය ඇමතිවරයාවට පස්සේ මේවා මේ ගණන් හිලව් කියන්නට ඕන මේක කඩා වැටිලා කියන අය එකම ගරු රමේෂ් පතිරේර මන්ත්‍රීතුමාට මම උත්තරයක් දෙන්න ඕන එතුමා තරම් වෛද්‍යවරයෙක් වෛද්‍ය ශාස්ත්‍රයේ නිපුණතාවයක් මට නැහැ මගේ දියණියක් වෛද්‍යවරයෙක් ඉන්නවා මම දන්න කාරණානු නමුත් එතුමා සෞඛ්‍ය ශාස්ත්‍රයේ ওই දේවල් දන්න පුළ හැබැයි එතුමා විගණනේ ගැන දන්නේ නැහැ විගණන වார்த்தාවක් අරගෙන ඇවිල්ලා කියනවා පට්ටපල් බොරු විගණන වார்த்தාවක් කියලා කියන්නේ ඊළඟට විගණන විමසුමක් තියෙන්න ඕන විගණන විමසුනේදී ඒකේ ගණන් කිරීමේ ප්‍රධාන නිලධාරියා විසින් ඒ සඳහා උත්තර දෙන්න ඕන ඒව නිවැරදි කරගන්න පුළුවන් විගණනේ හැම එකක්ම සාර්ථක නැහැ විගණනේ කියන හැම කරුණක්ම සත්‍ය නැහැ ඒවට ඇතම අවස්ථාවේදී ඒවා විමර්ශනය කිරීමේදී දකින්න දේවල් පස්සේ ලිපිලේඛන සහ දත්තයන් ඉදිරිපත් කරාම ඒව නිවැරදි වෙනවා මම දන්නවා මොකද මමත් දකුණු පළාත් රාජ්‍ය ගිණුම්කාර සභාව අවුරුදු 5ක් සභාපතිවරයා අවුරුදු 16ක් මම මේකේ සමාජිකයෙක් වෙච්ච නිසා විගණනේ කොහොමද දේවල් සිද්ධ වෙලා තියෙන්නේ අසාධාරණ විදියටත් දේවල් සිද්ධ වෙනවා ඒක නිවැරදි කරන්න අවස්ථාවක් තියෙනවා සර් විගණනයක් අල්ලගෙන මෙතන පට්ටපතුරු යන්න ගහනවා විගණනයක් අල්ලගෙන නොඑක් චෝදනා කරනවා විගණනයේ පිළිතුරු විමසුමක් කළා ඒ චෝදනා වලින් අපි දන්නවා පැහැදිලිව ඉදිරිපත් කරා ගරු අමාත්‍යතුමා මේ පාර්ලිමේන්තුව තුල සභාගත කළ එකේ චෝදනා වලට පිළිතුරු වැඩිපුරක් ඕන නම් විමසුමේදී ඒ සඳහා අපට ඉදිරිපත් කරන්න පුළුවන් කමක් තිබෙනවා ඒ විතරක් නෙමෙයි ගරු මූලාසනේ මන්ත්‍රීතුමනි දැන් බලන්න ලදරු මරණහා මාත්‍රුව අනුපාතය ගත්තම තිරසාර සංවර්ධන අරමුණු වල සෞඛ්‍යංශයේ ප්‍රධාන නිර්ණායකයන් තමයි ලදරු මරණ අද වෙනකොට මම දන්නවා ඒකෙ තිබෙන්නේ 25 දක්වා අඩු වෙන්න කියලා. දැන් බලන්න 2002 11.4 තිබිච්ච එක 2018 වෙනකොට අපි දන්නවා විශේෂයෙන්ම 2010 වෙනකොට 10.6 තිබිච්ච එක අද 2018 වෙනකොට 9.1 දක්වා අඩු වෙලා තිනවා. දහසකට මරණ අනුපාතය
සජීවීකමා කාලය අවසානයි.
එක මාතෘ මරණ සංඛ්‍යාව ගත්තත් අඩු වෙලා තිනවා. එදා 2002 53 තිබිච්ච එක 39ට අඩු වෙලා තිනවා. 2018 වාර්තාව නැහැ. ඒ නිසා අද තිරසාර සංවර්ධ අරමුණු වලට සෞඛ්‍යංශයේ ප්‍රධාන නිර්ණායකයක් හැටියට අද ජාත්‍යන්තරය විශේෂයෙන්ම තිරසාර සංවර්ධනය පිළිබඳ ජාත්‍යන්තරය පවා අද පිළිගෙන තිබෙනවා. ඒ නිසා මම කියන ඉතාමත් පැහැදිලිව මේ වගේ පට්ටපාල් බුරු ගෙනල්ලා අර ජයන්ත සමරවීර මහත්මයන මට එක විනාඩියක් දෙන්න. එතුමල්ල ජාතික නිවාස සංවර්ධන අධිකාරියේ අද නඩු තිනවා. රාජිත ඇමතුමාට නඩුවක් නැහැ කොහෙවත්. අද දුවගේ මංගල්ලෙට නිවාස අධිකාරියෙන් සල්ලි වියදම් කරපු අය තමයි ප්‍රසම්පාදන කියාවලිය පිළිබඳව අද කතා කරන්නේ. ලැජ්ජ නැතුව මේව අරන් කලිසම් ඇඳගෙනද කියලා මම අහනවා කතා කරන්නේ. කතා කරලා උත්තර දෙනකොට ඒවට පැනල යනවා පස්සේ දොරේ. පැල දොරින් පැන යන මිනිස්සු. ඒ නිසා මම පැහැදිලිව කියනවා මේ වගේ බොරු කියලා. අද සෞඛ්‍ය ශාස්ත්‍රයේ මම දන්නවා කරාපිටිය රෝහල මුලාසනේ මන්ත්‍රීතුම ලක්ෂේව 150,000ක් අද වියදම් කරලා තිනවා. මෙයලා හදපු හෙල්මට් කූල් පදනමෙන් දීපු මහින්ද රාජපක්ෂ පාලනය යටතේ නිමල් සිරිපාල ඇමතිවරේ ඉඳදී දීපු යුරෝ මිලියන විශාල ප්‍රමාණයක් මිලියන 3000කට වැඩි මුදලක් කාබාසනියා කරලා ෆවුන්ඩේෂන් එක විතරයි දැම්මේ. අද යුරෝ මිලියන 41ක් අපට ලැබිලා අද ජර්මන් ෆෙඩරල් ජනරජේ ණය යටතේ අද මේක විවෘත කරනවා. තට්ටු 36ක ගොඩනැගිලි තිබෙනවා මෙතන. හෙට අනිද්දා අපි මේක විවෘත කරනවා. ඒ නිසා මේවා දකින්නේ
නැහැ.
අද පිස්සන් කොටු වෙලාලු ඉස්පිරිතාල පිස්සන් කොටු තීන ඉස්පිරිතාල වල මොකද නැත්තේ? අපි තීන පිස්සන් කොටු. අපි දන්න මුල් ඒරියාව තියෙන අපේ ප්‍රදේශي උණ වටුනේ තියෙනවා. ඉතින් ඕනනම් ඒකට යවන්න පුළුවන් තමුන්නාන්සෙලා. අවශ්‍ය නම් අපි සම්පූර්ණයෙන්ම අවශ්‍ය පහසුකම් ටික සපයන්නම්. අපි කියන ජයන්ත සමරවීර මන්ත්‍රීතුමාට කරුණාකරලා එන්න පුළුවන් නම් පිස් ඒ පිස්සන් කොටුව තීන ඉස්පිරිතාල වලටත් අපිට ඒවට ප්‍රහෙත් දෙනවා අපි. ඒවටත් බෙහෙත් දෙන ඒවත් පැහැර හැරලා නැහැ. ඔව් ඊළඟට ඔය පෙස්සන් අස්සන් කර කර යන්නේ නැතුව දැන් ඉතින් ආණ්ඩුවේ ඉරණම විසඳපු එක දැන් අවසන් වෙලා
තියෙනවා.
අපි ඉදිරි කාලය අපිට පුළුවන් ශක්තිමත් මේ ආණ්ඩුව යන්න. ඒක නිසා මොනතරම් බොරු පොරොන්දු දීලා ওই දේවල් ගෙනල්ලා නිකන් නන්නත්තරවල වැලේ වැල් නැතුව ඉන්න හිටින්න තැනක් නැතුව
දැන්
යම් කිසි දෙයක් බලා ගන්න පුළුවන් කමක් නැති කණ්ඩායමට අපි කියන කරුණාකරලා ওই බොරු ප්‍රෝඩාවලින් නැතුව ඇත්ත ඇති සැතියෙන් දාතලා නියම විවාදශීලීව එන්න විවාදයට එන්න. ආවනම් මෙතන ඉන්න ඕන. අද කවුරුවත් නැහැ. එක මන්ත්‍රීවරයා ඉන්නේ. දෙන්නෙක් ඉන්න අපේ මිත්‍රයා. අද කොහොම මේ අය ඇජෙන්ට්මන්ට් එක ගෙනවන ඉවස් අවසාන වෙනකොට ඉන්න ඕන. ඉල්ලපු එක්කෙනත් නැහැ. ස්ථිර කරපු එක්කෙනත්
නැහැ.
එක ජේස්ටෙක් නැහැ. ලැජ්ජ නැහැ. මේවා තමයි ජනතාව හිනස්සන්නේ. ජනතාව හිනස්සන
මේ
දේවල් වලට අපි කියනවා එක රාජපක්ෂ කෙනෙක් නැහැ. රාජපක්ෂවරුන්ට දෙන්නේ. රාජපක්ෂරු රජකරන
නැහැ.
එක මිනිහෙක් මේ වේදිකාව ඉදිරිපස නැහැ.
ඔව්.
අපි නෙමෙයි ඉන්න ඕන ඇජෙන්ට්මන්ට් එකට ඒ අය.
එහෙම
ඉතාමත්ම කාලකන්ණි බලාපොරොත්තු ඇතුව
ඔබතුමාත්
ඉන්නේ ඉතින් උතුම්ගෙන ආපු නිසා ඔයත් අපේ
මීළඟට ගරු පියල් නිශාන්ත මන්ත්‍රීතුමා ඊට කලින් මූලාසනයේට විජේපාල හෙට්ටිආරච්චි මන්ත්‍රීතුමා පැමිණ ඇත.
නීති ප්‍රශ්නයක්. මේ යෝජනා ඉදිරිපත් කරන සුදර්ශනී ප්‍රනාන්දුපුල්ල මැතිණියක් නැහැ මේ වෙලාවේ. මම ඝනපූර්ණ විමසනවා. මෙහෙම පාර්ලිමේන්තුවක් කරන්න බැයි අඩුතරමේ. මේ යෝජනා ඉදිරිපත් කරපු අයවත් මේ පාර්ලිමේන්තේ ඉන්න ඕන. ඊට කරුණාවෙන් ඝනපූර්ණේ බලන්න මේක. ඝනපූර්ණේ නැහැ පාර්ලිමේන්තුවේ. මේව රැස් වෙන්න බෑ.
දැනට සිටින මන්ත්‍රීවරු සංඛ්‍යාව 9යි. ඒ අනුව සභාවේ සභාවේ ඉන්නේ 9යි. ඒ අනුව සභාවේ සිටිය යුතු ඝනපූර්ණය මන්ත්‍රී සංඛ්‍යාව 20 දෙනෙක් ඉන්න ඕනේ. මන්ත්‍රී සංඛ්‍යාව 20 දෙනෙක් නැහැ සභාවේ. ඒ අනුව පාර්ලිමේන්තුව ජූලි මාසයේ 23 වෙනි දින පස්වරු 1 දක්වා කල් දබමි.